மங்கள வாழ்த்து செய்வதையும் சிந்தித்திருக்கின்றோம். ஆக அந்த மங்கள வாழ்த்து செய்வதாகிய சிவஸ்துதியை அடுத்து விளங்கக்கூடிய முன்னூல் சிறப்பு என்ற பாடலை இன்று தொடங்கிக் கொள்ள வேண்டும். முன்னூல் சிறப்பு, அதாவது போன பாடல் சிவபெருமானை வழுத்துவது, அந்த பாடலை மங்கள வாழ்த்து என்று சொன்னார்கள். மங்கள வாழ்த்து முழுமுதற் பரம்பொருளை வாழ்த்துவதோடு மட்டுமன்றி இந்த நூலிலே வரக்கூடிய செய்திகள் என்னென்ன என்பவற்றை குறிப்பாக தொகுத்து காட்டவும் செய்யும். ஆகவே இந்த சிவஞான சித்தியார் என்ற நூலிலே இதற்கு முதல் நூலாகிய சிவஞான போதத்தில் உள்ளது போலவே 12 சூத்திரங்களும் அதிகரண பகுதிகளும் உள்ளன. அந்த 12 சூத்திரங்களிலும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன என்பனவற்றை இந்த மங்கள வாழ்த்து பாடல் குறிப்பாக தொகுத்து காட்டியது. அதை முந்தைய சிந்தனையிலே நாம் பார்த்திருக்கின்றோம். இனி வரக்கூடிய பாடல்கள் ஒரு சிற பாயிரம் என்று சொன்னால், அந்த பாயிரமானது நூலின் பெயரை, நூல் ஆசிரியரின் பெயரை, நூலுக்கு முதல் நூல் எது என்பதை போன்ற பல செய்திகளையும், இந்த நூல் யார் பொருட்டு இந்த நூலை செய்துள்ளேன், இதை படிப்பதற்கு உரியவர்கள் யாவர் போன்ற செய்திகளை எல்லாம் பாயிரம் சொல்ல வேண்டும். அதை சொல்லும் முகமாகத்தான் இனி வரக்கூடிய பாடல்களை எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். அதிலே இந்த முன்னூல் சிறப்பு என்பது இப்போது நாம் பார்க்க வேண்டியது. முன்னூல் சிறப்பு என்ற தலைப்பிலே உள்ள இந்த பாடலே இந்த சிவஞான சித்தியாருக்கு முதல் நூலாக விளங்கக்கூடிய மெய்கண்ட தேசிகர் அருளி செய்த சிவஞான போதத்தை குறிப்பிட்டு அந்த சிவஞான போத நூற்கருத்தை தான் இங்கே சிவஞான சித்தியிலே சொல்ல இருக்கின்றேன் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார்கள். அந்த பாடலை பார்ப்போம். என்னை இப்பவத்திற் சேரா வகையெடுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து அருளினாலே தாளினை தலைமையில் சூட்டும் மின்னமர் பொழிர்சூழ் வெண்ணெய் மேவிவாள் மெய்கண்டான் நூல் வெண்ணியிற் கொண்டு சைவத்திறத்தினை தெரிக்கலுற்றாம் என்பது அந்த பாடல். இந்த பாடலே என்ன சொல்கின்றார் ஆசிரியர் என்று சொன்னால், என்னை இப்பவத்திற் சேரா வகையெடுத்து, என்னை என்றால் பவமாய கடலில் அழுந்துகின்ற என்னை, நம்முடைய குருமூர்த்திகளாகிய மேலகம் திரு சுப்பிரமணிய தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பதவுரை செய்துள்ளார்கள். அப்படியே சிவஞான சுவாமிகளுடைய பொழிப்புரை அடிவுற்றி செய்துள்ளார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த பாடல் என்னைன்னு தொடங்குது. என்னைன்னா யாரு? பவமாய கடலில் அழுந்துகின்ற என்னை. பவம் என்பது திரவி என்று பொருள்படும். திரவி என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான சமஸ்கிருத சொல் பவம் என்பது. திரவியை நமக்கு அருள்பவன் சிவபெருமான் ஆகியனாலே சிவபெருமானுக்கு பவன்னே பெயர் உண்டு. பவன் எனும் நாமம் பற்றி பிடித்து என்று அப்பர் பெருமானை கொடுத்துடுவார்கள். ஆகவே என்னைனா பவமாய கடலில் அழுந்துகின்ற என்னை, திரவியாகிய கடலிலே அழுந்துகின்ற என்னை இப்பவத்தை சேரா வகை எடுத்து, அப்புறம் பாருங்க, எடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து அருளினாலே என்று வருகின்றதல்லவா, அந்த அருளினாலே என்பதை இங்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும். எங்க சேர்த்துக் கொள்ள வேண்டும் கேட்டீங்கன்னா, இப்பவத்தில் சேரா வகை அருளினாலே எடுத்து, எடுத்து என்பதற்கு முன்னால் அந்த அருளினாலே என்பதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இப்பவத்தில் சேரா வகை அருளினாலே எடுத்து அதன்கண் அழுந்தாத வண்ணம் கருணை கையால் எடுத்து, அதாவது அடியேன் பிறவியிலே அழுந்திக் கொண்டிருக்கின்றேன், அப்படி பிறவியில் அழுந்துகின்ற என்னை மேலும் மேலும் அதிலே அழுந்தி உடலாத வண்ணம் அருளினாலே எடுத்து, அருளின்னா அந்த இடத்துல கருணை கை, அந்த அருளை வந்து கையாக உருவகம் செய்துள்ளார்கள். ஏன்னா ஒரு ஆற்றிலையோ ஒரு வேற ஏதாவது நீர்நிலையிலேயோ விழுந்தவனை வந்து அந்த அதில் உள்ள சேற்றில் மாட்டிக்கொண்டு அழுந்துகின்றான், அவனை எப்படி மேலே தூக்குவார்கள், கை கொடுத்துதான் தூக்குவார்கள். அதுபோல தன்னுடைய அருளினாலே தூக்குகின்றான் பரமேஸ்வரன். ஆகவே அருள் கையினாலே எடுக்கின்றான் என்று விளக்கினார்கள். ஆகவே அந்த அருள் என்று அங்கே சொன்னாலும் அது குறிப்பா அது கையின் அங்கே உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அதனை குறிப்பு உருவகம் பாங்க. குறிப்பு உருவகம்னா என்ன? அது வெளிப்படையா இல்லாம குறிப்பா இருக்கு. வெளிப்படையா இருந்தா அருள் கையினால் எடுத்து அப்படின்னு பாட்டிலேயே இருக்கணும். அருள் கையினால் எடுத்துன்னே சொல்லிட்டா பாட்டிலே கை இருந்ததுன்னா வெளிப்படையா இருக்கு. ஆனா பாட்டு எப்படி இருக்கு? அருளினால் எடுத்துன்னா இருக்கு. அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும்? அருளாகிய கையால் எடுத்து, அருள் கை போன்ற அருள் அந்த பொருள்ல சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே பிறவியிலே அழுந்துகின்ற அடியேனை அதன்கண் அழுந்தாத வண்ணம் கருணை கையால் எடுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து, என் சித்தத்தே என் அறிவிலே, என் அறிவின் கண்ணே தன்னை வைத்து தற்சொரூபத்தை விளக்குவதற்கு எழுந்தருளி வந்து. அதாவது பிறவிலே அடைந்துகின்ற என்னை அதிலிருந்து எடுத்து என்ன செய்யறானா, உன் அறிவிலே நான் இருக்கின்றேன் பார் என்று தன்னுடைய சொரூபத்தை காட்டுகின்றான். மானாக்கனுடைய அறிவிலே குருவாகிய சிவம் தங்கி இருக்கின்ற அந்த முறைமையினை உணர்த்துகின்றார். நான் எங்கேயும் இல்லை, உன்னுடைய அறிவில் தான் இரண்டர கலந்து இருக்கின்றேன், வேற எங்கேயோ உன்னை பிரிந்து இல்லை, உன்னோடுதான் உன் அறிவோடு அறிவாக இருக்கின்றேன், இதனை உணராமல் தான் நீ பிறவியிலே அழுந்து கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி இந்த பிறவியில் அழுந்துகின்ற சீடனை குருவானவர் அது நின்றும் மீட்டு அந்த சீடனுடைய அறிவிலே அந்த சிவகுருவாகிய தான் இருப்பதை காட்டுகின்றார். அதான் சொல்றார், என் அறிவின் கண்ணே தற்சொரூபம், தற்சொரூபம் என்பது சிவஸ்வரூபம், தற்சொரூபத்தை விளக்குவதற்கு எழுந்தருளி வந்து தாளினை தலைமையில் சூட்டும், திருவடிகளை சென்னையில் சூட்டி, இது வந்து தீக்கையில ஒரு வகை திருவடி தீக்கை, திருவடி தீக்கை செய்து என்று அதற்கு பொருள். தாள் இணை, இணை என்றால் இணையான ஒன்று, ஒரு பாதம் மாதிரிதான் இன்னொரு பாதமும் இருக்கிறது, அதனால அந்த பாதத்தை வந்து என்ன சொல்லுவாங்க, இணையடி, இணையான தாள்கள், தாள் இணை என்று சொல்வார்கள். ஆகவே தன்னுடைய திருவடியை தலைமையில் வைத்து அந்த திருவடி திசையை செய்து திருவடிகளை சென்னையில் சூட்டி தீக்கை செய்து அருளிய மின் அமர் பொழில் சூழ், மின் என்றால் மின்னல், அமர் என்றால் தங்குதல், அமர்தல் தங்குதல், மின்னல் தங்கி இருக்கின்ற பொழில், பொழில் என்பது பூங்கா சோலைகள், மின்னல் தங்கி இருக்கின்ற பொழில்கள் சூழ்ந்த மின்னல், அதாவது மின் என்பது மின்னலை குறித்தாலும் மின்னல் வந்து தங்கினா அது என்ன என்ன ஆகுறது, மின்னல் மின்ங்கிறது மின்னலத்தான் குறிக்கும், ஆனா ஆகு பெயரா மின்னலை உடைய மேகத்தை குறித்தது, மின்னல் தங்கி இருக்கிறது மேகத்துல தானே, அதனால மின் என்பது ஆகு பெயரா மேகத்தை குறித்தது. மேகங்கள் தங்குவதற்கு இடமாகிய சோலைகள், சோலைகள்ல வந்து மேகம் தங்குதா, அது எப்படி அப்படின்னா அவ்வளவு உயர்ந்த மரங்கள் அந்த சோலைகளிலே இருக்கின்றன என்று பொருள். அதான் மேகங்கள் தங்குவதற்கு இடமாகிய பொழில் சூழ், சோலைகள் சூழ்ந்த எந்த எந்த ஊர் அது, வெண்ணெய், வெண்ணெய் என்பது திருவெண்ணை நல்லூரை குறிக்கிறது, திருவெண்ணை நல்லூர் என்னும் பதியில் மேவி வாழ், திருவெண்ணை நல்லூர் என்னும் திருத்தலத்திலே மேவி வாழ்தல்னா விருப்பமுற்று வாழ்தல், அந்த திருவெண்ணை நல்லூர் என்னும் திருத்தலத்திலே விருப்பமுற்று வாழ்கின்ற திருப்பதியில் விருப்பமுற்று வாழ்கின்ற வாழ்கின்றவர் யாரு, மெய்கண்டான் நூல், இந்த இடத்துல தான் நாம எச்சரிக்கையா பொருள் கொள்ளணும். திருவெண்ணை நல்லூர்ல தங்கி வாழ்வது யாரு, மெய்கண்டான் நூல், மெய்கண்டான் நூல்னு சேர்த்து சொல்லலாமா, மெய்கண்டான் நூல்னா அது மெய்கண்டார் செய்த சிவஞான போதம், திருவண்ணை நூல்ல இருப்பது யாருன்னா சிவஞான போதம்னு சொல்லலாமா, புத்தகத்துக்கெல்லாம் ஊர் சொல்ற வழக்கம் உண்டா, இந்த என்ன புத்தகம் அப்படின்னு சொல்லி இதுக்கு எந்த ஊரு அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. பாயிரத்திலே எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த நூல் வழங்கும் நாடு எதுன்னு சொல்லுவாங்க, அது இப்படிதான் சொல்லுவாங்க, இது வந்து தமிழகத்திலே வழங்கும் நூல், தமிழ் நூல், தமிழ் நூல் என்பதனால இது தமிழகத்திலே வழங்குவது. அப்போது ஒரு நாட்டினர் இன்னொரு நாட்டு அயல் நாட்டில் போய் இருப்பதெல்லாம் ரொம்ப அரிது, ஆகவே தமிழ் நூல்னா அது தமிழ்நாட்டிலே படிக்கப்படுவது அப்படின்னு தான் சொல்வார்கள். இப்ப அப்படி இல்லை, ஒவ்வொரு மக்களும் அயல்நாடுகளிலே அயல்நாடுகளுக்கு செல்வதும் அங்கு குடியேறுவதும் சகஜமாகிவிட்டது. இப்ப தமிழ் நூல்னா அது தமிழ்நாட்டுக்குள்ளதான் படிக்கப்படணுங்கிறது இல்லை, வெளிநாடுகளிலும் படிக்கப்படலாம். அப்போ பழைய மரபுப்படி பாயிரத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, தமிழ் நூலா இருந்தா இந்த நூலுக்கு எல்லை வடக்கே வேங்கடமலையும் தெற்கே குமரியாரும் இவற்றுக்கு இடையே உள்ள இந்த தமிழக நில தினத்தில் தான் இந்த நூல் வழங்கிவிடுகிறது சொல்லுவாங்களுடைய, அந்த தமிழகத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஊரை சொல்லி இந்த நூலுக்கு இந்த ஊர் அந்த ஊர்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப ஊர் யாருக்கு சொல்லுவாங்கன்னா அந்த நூலை எழுதிய ஆசிரியருக்குத்தான் சொல்லுவாங்க. மெய்கண்டாருடைய ஊர் திருவெண்ணை நல்லூர், திருவெண்ணை நல்லூரிலே அவர் விரும்பி வாழ்ந்தார். ஆகவே அவர் எழுந்தருளி இருந்து சிவஞான போதத்தை உபதேசம் செய்ததுதான் திருவெண்ணை நல்லூர். ஆகவே அவருக்கு திருவெண்ணை நல்லூரை மெய்கண்டானுக்குத்தான் ஊரா சொல்லியிருக்கு. அப்ப இதுவரை சொன்னதெல்லாம் யாருக்கு, மெய்கண்டானுக்கு. ஆமா, பிறவியில் அழுந்தாத வண்ணம் கருணை கையால் அருளந்தி சிவாச்சாரியரை தூக்கி எடுத்தது யாரு, மெய்கண்டார். அவருக்கு திருவடி தீக்க, அருளந்தி சிவாச்சாரியாருக்கு திருவடி தீக்க செய்தது யாரு, மெய்கண்டார். அந்த அருளந்தி சிவாச்சாரியருடைய அறிவிலே தற்சொரூபத்தை விளக்கிய குரு யார், மெய்கண்டார். மேகங்கள் தங்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த திருவெண்ணை நல்லூரிலே விரும்பி வாழ்ந்தவர் யார், மெய்கண்டார். ஆகவே இதுவரை சொன்னதெல்லாம் மெய்கண்டாருக்கு தான் அடை. அப்படிப்பட்ட அந்த மெய்கண்டார் அருளந்தி சிவாச்சாரிய பெருமானை பிறவிக்கடலிலே அழுந்தாத வண்ணம் கருணைக்கையால் எடுத்து அந்த சிவாச்சாரியருடைய அறிவிலே சிவஸ்வரூபத்தை விளக்கி அவருக்கு திருவடி தீட்சை செய்தருளி திருவெண்ணநல்லூரிலே எழுந்தருளி இருந்த மெய்கண்டார், அந்த மெய்கண்டார் ஒரு நூல் செய்திருக்கிறார். அடுத்தால சொல்றேன், அந்த மெய்கண்டான் நூல், அந்த மெய்கண்டான் செய்தருளிய நூல், அந்த நூல் பேர் எல்லாருக்கும் தெரியும், சிவஞான போதம். அத போய் இல்லைன்னு சொன்னா எப்படி? என்ன பாருங்க, இந்த பாட்டுல ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காரு? சிவஞான போதம் சொல்லியிருக்காரா? சொல்லல, மெய்கண்டான் நூல் தானே சொல்லியிருக்காரு. எனவே மெய்கண்டார் செய்த நூலுக்கு மெய்கண்டான் நூல் என்பதே பெயராக இருந்திருத்தல் கூடும் அப்படின்னா சொல்கின்றார்கள். அப்படி கிடையாது. அருளந்தி சிவாச்சாரியுடைய சீடர் யாரு? மறைஞான சம்பந்தர். அந்த மறைஞான சம்பந்தருக்கு சீடர் யாரு? உமாவதி சிவாச்சாரியார். அந்த உமாவதி சிவாச்சாரியார் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், சிவப்பிரகாசம் ஒரு நூல் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த நூலிலே ஒரு பாடலிலே தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர் அப்படின்னு. மெய்கண்டார் சொன்ன நூல் சிவஞான போதம் அங்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இங்கே அதைத்தான் மெய்கண்டான் நூல் சொன்ன. ஏன்னா ஏற்கனவே ஒரு சிவஞான போதம் இருக்கு, ரௌரவாகமத்திலே இருக்கின்றது. அந்த சிவஞான போதத்தை இங்கே சொல்லவில்லை. அதன் மொழிவேற்பாக மெய்கண்டார் செய்த சிவஞான போதத்தை சொல்கிறேன் என்பதற்காக தான் மெய்கண்டான் நூல் குறிப்பாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே இதுல குழம்புவதற்கு இடமே இல்லை. அப்படி இல்லை, இங்க சொன்னது மெய்கண்டான் நூல் அப்படிதான். அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னால சொன்ன அடையெல்லாம் மெய்கண்டான் நூலுக்கு சேருமா? சேராது. மெய்கண்டானுக்கு தான் சேரும். என்ன அடைகள் எல்லாம் கொடுத்திருக்கார்? கருணை கையால் எடுத்தது, திருவடி செய்தது, வெண்ணெய் நல்லூரிலே வாழ்வது, இதெல்லாம் மெய்கண்டாருக்கு தானே பொருந்தும். மெய்கண்டார் தானே வெண்ணெய் நல்லூரை வாழ்ந்தவர். நூலுக்கு அவர் நூலுக்கு திருவெண்ணெய் நல்லூர் ஊருன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆகவே இதுவரை சொன்னதுனா மெய்கண்டாருக்கு தான். இப்படிப்பட்ட மெய்கண்டான் செய்த நூல் என்றுதான் வறுமை ஒழிய இப்படிப்பட்ட மெய்கண்டான் நூல் அப்படின்னு வராது. ஆகவே அந்த மெய்கண்டான் செய்த சிவஞான போத நூலினை சென்னியர் கொண்டு, சென்னியர் கொண்டுனா என்ன? மெய்கண்டார் சிவஞான போதம் அருள் இருக்கின்றார், அந்த சிவஞான போதத்தை தலையிலே வைத்துக் கொண்டு என்று நேராக பொருள் பண்ணக்கூடாது. சென்னியர் கொண்டுனா தலையாய பிரமாணமாக கொண்டு. ஏன்? சைவ சித்தாந்த நூல்கள் பல உள்ளன, வடமொழியிலே பல உள்ளன. ஆனால் அந்த நூல்களை தலையாய பிரமாணமாக கொள்ளாமல் மெய்கண்டான் செய்த சிவஞான போதத்தை தலையாய பிரமாணமாக கொண்டு சைவத்திறத்தினை தெரிக்கலுற்றாம், அதனில் கூறப்படும் சைவாகம பொருட்கூற்றை விளக்குவா என்று சொன்னார். ஆக இவ்வாறு அருமையாக சொன்னார். இந்த நூலிலே என்ன சொல்ல போகிறேன் என்று சொன்னால், அடியேனை பிறவியில் அழுந்தாத வண்ணம் கருணை கையால் எடுத்து அடியேனது அறிவிலே சிவஸ்வரூபத்தை விளக்குவதற்கு எழுந்தருளி வந்து அடியேனுக்கு திருவடி தீட்சை செய்தருளி வெண்ணெய் நல்லூரிலே விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற மெய்கண்டார் இருக்கின்றாரே, அந்த மெய்கண்டார் செய்த சிவஞான போத நூலினை ஏனை ஆசிரியர் செய்த நூல்களுக்கெல்லாம் தலையாய நூலாக, தலையாய பிரமாணமாக கொண்டு அந்த மெய்கண்டா நூலிலே இருக்கக்கூடிய சைவாகம கருத்துக்களை எல்லாம் இங்கே சொல்ல வருகின்றேன் என்று ஆசிரியர் இந்த பாடலை சொல்கின்றார். ஆக இதன் மூலம் இந்த நூலுக்கு முதல் நூலாவது மெய்கண்டான் செய்த சிவஞான போதம். எந்த நூலுக்கு? இந்த சிவஞான போதம், இந்த சிவஞான சித்தியார், இந்த சிவஞான சித்தியாருக்கு முதல் நூலாவது மெய்கண்டார் செய்த சிவஞான போதம் என்ற கருத்தை இங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்த பாடலிலே நுதலிய பொருள் என்ன? இந்த சிவஞான சித்தியாரிலே என்ன பொருளை பேசப் போகின்றேன்? மெய்கண்டான் நூல்ல உள்ள சைவாகம கருத்துக்களை தெரிவிக்கின்றேன். அந்த கருத்து என்ன? அந்த கருத்து எதை பற்றியது? ஒரே வார்த்தையில சொல்றேன். மணிவாசக பெருமாள் சொன்னார்களே பிள்ளைவாள் அந்த நபர்கள் கேட்கும்போது திருவாசகத்தின் பொருள் யாதுன்னு கேட்டார். அவர்கள் என்ன? அம்பலக்கூத்தனை காட்டினார். அதன் மூலம் அம்பலக்கூத்தன் தான் திருவாசகத்தின் பொருள் என்று சொன்னது போல இங்கும் அருளந்தி சிவாச்சாரியார் இந்த சிவஞான சித்தியாருக்கு என்ன பொருள், இதன் பொருள் என்ன, எதை பத்தி சொல்லுது அருமையாக சொல்கிறார்கள். அதுல அதை சொல்லும் போது யாருக்காக இந்த நூலை செய்திருக்கின்றேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். அவர் பார், பண்டை நற்றவத்தால் தோன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டரை தானே தூய கதியினில் தொகுப்பன், மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்களுக்கு ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிசினை புகழலுற்றா என்று சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்கள் என்றால், பண்டை நற்றவத்தால் தோன்றி, பண்டை நற்றவம் என்ன? முர்ச்சை தவ விசேடத்தால் தோன்றி, ஒருவர் பிறந்திருக்காருனா அவர் பிறவியிலேயே மிகச்சிறந்த பக்குவமுடையவராக இருக்கின்றாரே, இன்னும் இவருக்கெல்லாம் ஒரு ஞான குரு கிடைத்தால் இவர் முத்தி அடைந்து விடுவார் போலும், அப்படி பிறவியிலேயே ஒரு பக்குவம் அவருக்கு இருக்கின்றது அப்படின்னா எப்படி வந்தது? அது ஞான சம்பந்த பெருமான் இருக்கின்றார். ஞான சம்பந்த பெருமானுக்கு 3 வயதிலேயே சிவஞானம் கைகூடியது, அம்மையாருடைய ஞானப்பாலை அருந்தும் பேரு வாய்த்தது, பிறவியிலே வாய்த்தது. 3 வயதுல அவர் என்ன 3 வயதுக்குள்ள தரந்தரமா போய் வழிபட்டுட்டு வந்தாரா? அவருக்கு 3 வயதிலே அருள் செய்வதற்கு குழந்தையா இருக்கும் போதே பெரும்பேறு கிடைத்து விட்டதே என்றார். அப்ப முச்சை தவ விசேடம் அங்கு உள்ளது. முன்னை பிறவிகளிலே ஈட்டற்கரிய தவங்களை எல்லாம் ஈட்டி இருக்கின்றார். அதான் அப்படி பல பிறவிகளிலே தவங்களை ஈட்டியவர்கள் அந்த தவச்சீலர்களை எல்லாம் எம்பெருமான் என்ன செய்வார்? அந்த தவச்சீலர்கள் இன்னொரு பிறவி பிறந்து ஏதோ கொஞ்சம் தவத்தை இன்னும் செய்து முற்றுவிக்க வேண்டும் என்ற நிலையிலே இருந்தால் அவர்களை எம்பெருமான் தானே வந்து ஆட்கொண்டு அவர்களை தூய கதியிலே சேர்த்து விடுவான், முத்தியிலே சேர்த்து விடுவான். ஆகவே அவர்கள் பொருட்டு நான் இந்த நூலை செய்யவில்லைன்னு எனக்கு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் தான் என்ன, 3 வகையாக பிரிக்கின்றார்கள். யார? மக்களைத்தான். மக்களை 3 வகையாக பிரிக்கின்றார்கள். அது ரொம்ப முக்கியமான கருத்து. 3 வகையான மக்கள் யார்தான்? சாமுசித்தர், வைணகியர், பிராகிருதர். சாமுசித்தர், வைணகியர், பிராகிருதர். சரி, அதுல சாமுசித்தர் என்பவர் யார்? அவர்கள் தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. பண்டை நற்றவத்தால் தோன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டர். ஏற்கனவே முந்தைய பிறவிகளிலே பல தவங்களை செய்து அந்த தவத்தின் பயனால் இப்போது பிறவியிலேயே இந்த எடுத்துள்ள இந்த பிறவியில் பிறந்தது முதலே கருவிலேயே திருவுடையவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட முறையிலே அவர்கள் பிறந்து அந்த ஞானத்தை அடையக்கூடிய நிலையிலே இருப்பவர்கள் அவர்களை தான் சாமுசித்தர் சொன்னார். அப்புறம் வைணகியர் யார சொன்னார்கள் என்றால் இவர்கள் வந்து தவங்களை எல்லாம் நிறைய முற்றுவித்து உடனடியாக ஞானம் பெற்று வீடும் பெற வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்கள் அல்ல. இவர்கள் வந்து நூலை கற்று அந்த நூற்பொருளை சிந்தித்து உணர்ந்து அந்த நூல் காட்டுகின்ற நெறிப்படி நடந்து முத்தியடைகிற நிலையிலே இருப்பவர்கள். முதல்ல சொன்ன சாமுசித்தர்களுக்கு நூல் வேண்டாம். இப்ப ஞானசம்பந்த சுவாமிகளுக்கெல்லாம் என்ன நூல் ஓதிதான் அவர்களை உணரணுமா? வேண்டாம். அப்படிப்பட்டவர்கள் சாமுசித்தர்கள். அப்படி இல்ல, நூல் உபதேசம் வேண்டும், அந்த நூல் சொன்ன நெறிப்படி நடந்து முத்தி பெற வேண்டும் அப்படிங்கிற நிலையில அந்த சாமுசித்தருக்கு அடுத்தா ஒரு கீழ் நிலையில இருப்பவர்கள். சாமுசித்தர் முந்தைய விரைவிலேயே எல்லாம் கேட்டாச்சு, கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சு, அதுபடி ஒழுகியாச்சு, ஏதோ விட்ட கூட தொட்ட குறையா கொஞ்சம் தவதம் பாக்கி இருக்கு, அதை முடிச்சு முத்தி பெறணும்னு அவதரித்திருப்பவர்கள் சாமுசித்தர்கள். வைணகியர் என்பவர்கள் அப்படி அல்ல. உய்வதற்கு நெறி என்ன, அதை உபதேசம் செய்தருள வேண்டும் என்று குருவை நாடி நிற்பவர்கள் வைணகியர்கள். அவர்களுக்கு நூல் உபதேசம் கட்டாயம் வேணும். முதல்ல சொன்ன சாமுசித்தருக்கு நூல் அவசியம் இல்லை. நூலின் துணை, நூலின் கல்வியெல்லாம் முடிச்சாச்சு, நூலின் துணையின்றியே அவர்கள் வீடு பேர் அடையக்கூடிய அந்த விளிம்பிலே இருக்கின்றார்கள். வைணகியர் நூல் உபதேசம் பெற்று வீடு பேர் அடைய நிலையில் இருக்கின்றார்கள். அப்ப 3வது உள்ள பிராகிருதர் இருக்காங்க, இவங்களுக்கும் நூல் உபதேசம் தேவையில்லை. என்ன, இவர்களும் இப்ப சாமுசித்தர் மாதிரியா? இல்ல, சாமுசித்தர்கள் நூற்பொருளை எல்லாம் உணர்ந்து ஞானிகளாக அவதரித்திருப்பவர்கள். ஆகவே சாமுசித்தர்களுக்கு நூல் உபதேசம் தேவையில்லை. பிராகிருதர்களுக்கும் நூல் உபதேசம் தேவையில்லை. ஏன்னா பிராகிருதர்களுக்கு நூலை உபதேசித்தாலும் அவர்கள் நூற்பொருளை உணர மாட்டார்கள். அதெல்லாம் எனக்கு ஒத்து வராதையா இந்த நூலெல்லாம் என்று சொல்லி தவிர்த்து விடுவார்கள். அவர்கள் உலகப்பற்று மட்டுமே கொண்டு வினையை ஈட்டி அவர்கள் இன்னும் பல பிறவிகள்லாம் உழன்று அப்புறம் வரவேண்டியவர்கள் அவர்தான் பிராகிருதர்கள். ஆகவே இந்த ஆசிரியர் என்ன சொல்கின்றார் என்றால், நான் முதற் திறத்தவராக உள்ள சாமுசித்தருக்காகவும் இந்த நூல் செய்யவில்லை, ஏனென்றால் அவர்களுக்கு நூல் உபதேசம் தேவையில்லை. 3வரா இருக்கக்கூடிய பிராகிருதற்காகவும் செய்யவில்லை, ஏனென்றால் அவர்கள் நூலை எல்லாம் கேட்பதிலே ஆர்வம் இல்லாதவர்கள். அப்ப யாருக்காக செஞ்சேன்னா, இடைப்பட்ட இந்த வைணகியருக்காக தான் செய்தேன். அவர்களைத்தான் என்ன சொன்னார், மார்க்கர் கண்ட நூல் ஓதி. மார்க்கர் என்றால் சன்மார்க்கர் என்று பொருள். சன்மார்க்கர் என்றால் ஞானிகள். சன்மார்க்கம் என்ற சொல் ஞான நெறி என்று பொருள்படும். ஆகவே சன்மார்க்கர் ஞானிகள். சன்மார்க்கர் என்று சொல்லுதான் மார்க்கர் என்று, அந்த சன் என்பது குறைந்து நிற்கின்றது, தலைக்குறை. சன்மார்க்கர்ல தலையா இருப்பது, முதல்ல இருப்பது சன். அந்த தலையிலே உள்ள அந்த சொல்லானது நீங்கி இருப்பதை தலைக்குறைன்னு சொல்லுவார்கள். அதான் மார்க்கர் என்பது சன்மார்க்கர் என்பதன் தலைப்புரை, அதான் மார்க்கர்னு நிற்கின்றது. அந்த மார்க்கர் கண்ட நூல் ஓதி, அந்த சன்மார்க்கர்கள் எல்லாம் அவர்கள் மேற்கொண்ட நூல்கள் இருக்கின்றனவே அந்த ஞான நூல்கள், அந்த ஞான நூல்களை ஓதி வீடு காதலிப்பவர்களுக்கு, அந்த ஞான நூலை ஓதி வீடு பேறு அடைய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிசினை, ஈசனுடைய தாமரை போன்ற திருவடிகளை சேரக்கூடிய அந்த முறைமையினை, அந்த முத்தி நெறியினை புகழலுற்றாம் சொல் கூறுகின்றோம் என்று சொல்கின்றார், வகுத்து சொல்கின்றோம். சாமுசித்தர் வைணகியர் பிராகிருதர் என்னும் இவருள், சுவாமிகளுடைய உரை, சாமுசித்தர் வைணகியர் பிராகிருதர் என்னும் இவருள் ஆற்றலும் அறிவும் காதலும் இல்லாத பிராகிருதரை ஒழித்து, பிராகிருதரை விட்டுருவோம், அவர்களுக்கெல்லாம் நூல் கேட்கவே பிடிக்காது. ஏன்னா அவர்களுக்கு வந்து தவங்களை கடைபிடிக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது, நல்ல செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு திறனும் கிடையாது. இந்த ரெண்டு லேட்டா பரவாயில்ல, ஆர்வமாவது இருக்கா, ஆர்வம் இருந்தா மற்ற ரெண்டும் வந்துடும், அறிவும் வந்துடும் திறமையும் வந்துடும், அந்த அடிப்படையா உள்ள ஆர்வமும் இல்லை. அதான் காதலும் இல்லாத, காதல் என்பது ஆர்வம், அந்த ஆர்வமும் இல்லாதவர்கள் யாரு, பிராகிருதர். பிராகிருதரை ஒழித்து, அந்த பிராகிருதரை விட்டுட்டு ஒளிந்த இருவரின், எஞ்சி இருக்கின்ற இருவர் யாரு, சாமுசித்தர் வைணகியர், அந்த இருவரின் முற்சை தவ விசேடத்தார் சாமுசித்தராய் பிறந்து வீடு காதலிக்கும் சிவபக்தரை விஞ்ஞானாகலர் பிரளயாகலரை போல நூல் வழியானன்றி தானே சிவகதியில் சேர்த்துவன் ஆகலின் அவருக்கு நூல் வேண்டாமையார். முற்சை தவ விசேடம் நிரம்பியவர்கள் சாமுசித்தர்கள், அவர்களுக்கு நூல் உபதேசம் எல்லாம் ஏற்கனவே அவர்கள் கேட்டாச்சு, ஆகவே நூல் உபதேசம் இன்றியே சுவாமி என்ன பண்ணுவார், அவரை வீட்டினரில் சேர்த்து விடுவார்கள். யார மாதிரி ஒருமணமுடைய விஞ்ஞானாகலர் இருக்கின்றார்களே அவர்களுக்கும் நூல் உபதேசம் வேண்டாம், இருமணமுடைய பிரளயாகலர் இருக்கின்றார்களே அவர்களுக்கும் நூல் உபதேசம் வேண்டாம். அப்ப வந்து சுத்த தத்துவத்தில் ஈஸ்வர தத்துவத்தில் இருக்கக்கூடிய அனந்தேஸ்வரர் சிவபெருமான்ட சிவாகம உபதேசம் கேட்டார்கள். அப்புறம் இருமலைய பிரளயாகலருள்ளே அது அவர்களுள்ளும் முத்தி பெற்ற மூன்றாவது மூர்த்தியாகிய நம்முடைய குரு பரம்பரைக்கெல்லாம் முதற் குருவாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் இருக்கின்றாரே, அந்த ஸ்ரீகண்ட ருத்ரர் அவரும் நூல் உபதேசம் கேட்டிருக்கின்றார், அனந்தேஸ்வரர் மூலமாக கேட்டிருக்கின்றார். அப்ப இந்த பிரளயாகலர் விஞ்ஞானங்கள் எல்லாம் சிவாகம நூல் உபதேசம் கேட்டிருக்கின்றார்கள் என்றால் நமக்கு உபதேசம் செய்வதும் பொருட்டு அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். ஏன்னா அப்படிதான் இங்க தெரியுது, இங்க சாமி அப்படிதான் சொல்லியிருக்காரு, விஞ்ஞானகலர் பிரளயாகலருக்கு நூல் உபதேசம் வேண்டாம், அதுபோல யாருக்கும் வேண்டாம், சாமுசித்தருக்கும் வேண்டாம். சாமுசித்தர் விஞ்ஞானகலரும் இல்ல பிரளயாகலரும் இல்ல, அவர்கள் சகலர் தான். சகலர் யாரு, நம்ம இந்த சொந்தத்துல சொல்லுவோம், அதை நினைச்சிடக்கூடாது, சகலர் தான். மும்மரமுடைய ஆன்மாக்களுக்கு சகலர்னு பேர், சொந்தத்தில் சகலர் மகன், சகலர் சகலப்பாடி, அது வேற. இங்க சைவ சித்தாந்தத்துல சகலர்னு சொன்னா அது ஆன்மாவை குறிக்கும், எந்த ஆன்மாவை குறிக்கும், மூன்று மடங்களுமே உடைய ஆன்மா, ஆணவம் கர்மம் மாறி மூன்று மடங்களும் உடைய ஆன்மா. மும்மடமுடைய சகல வர்க்கத்துள் தான் சாமுசித்தர்களும் வந்து அவதரிக்கின்றார்கள். ஞானசம்பந்த பெருமான் போன்றவர்கள் சகல வர்க்கத்து ஆன்மாக்கள் தான் வந்து அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தவ விசேடம் உள்ளவர்கள், நூலின் துணையின்றியே முத்தி பெற்றார்கள். விஞ்ஞானகளர் பிள்ளையாளர் கூட சாமுசித்தருக்கும் வேண்டாம். ஆமா, பிராகிருதம் முதல்லே விட்டுட்டான், அவன் நூலே கேட்க மாட்டான், அவனை முதலே விட்டுரு. எஞ்சியுள்ள சாமுசித்தர் வைணகர்கள், சாமுசித்தர் பரம ஞானிகள், அவர்களுக்கும் நூல் வேண்டாம். அப்புறம் யாருக்கு இந்த வைணகியருக்கு தான். வைணகியர் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் தான் மந்ததரம் மந்தங்கிற சத்தியபாத நிலைகள் எல்லாம் இருந்து நூல் உபதேசம் பெற்று அதன் மூலம் முத்தி பெற விரும்பவன். அதுதான் சொல்றாங்க, முறைமையின் மந்ததரம் முதலிய சத்தியபாதம் உடையவராய் நூல் வழியான் முத்தி பெற விரும்பும் வைணகியராயினார்க்கு சிவகதி கூடும் முறைமையினை இன்று வகுத்து கூறுகின்றான். இந்த நூலிலே இன்று வகுத்து கூறுகின்றான் என்பதான் சுவாமியோட நடை, வந்து சுவயான சுவாமியோட நடை. அவர்கள் சுவயான சுவாமியை போது தரிசிக்கும் பேர் நமக்கு கிடைக்கவில்லை, அவர்கள் காலத்திலே நாம் இருக்கவில்லை. ஆனா அவர்களுடைய திருவாக்கு எப்படிப்பட்டது, அவர்கள் பேசினா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத கேட்பதற்கு நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. அதெல்லாம் அந்த காலத்துல ஏடுகள்ல எழுதி வச்சு படியெடுத்து அப்படியே அதை பேணி வந்து பின்பு அச்சு அச்சு நூல்கள் எல்லாம் பிரதியிடும் போது அதை அச்சிட்டு நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் பலரும் இந்த சிவத்தொண்டினை நமக்கெல்லாம் வாரி வாரி தங்களுடைய சிவத்தொண்டின் மூலம் பல அருட்கொடைகளை நமக்கு வாரி வாரி வழங்கியிருக்கின்றார்கள். இதே மாதவ சிவஞான சுவாமியுடைய அவர்கள் வந்து நம்ம உபதேசித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த அவருடைய சொற்கள் நமக்கு அப்படி கேட்கின்றன. அவ்வளவு அருமையான ஒரு தமிழிலே சொல்கின்றார்கள். சன்மார்க்கரை மார்க்கர் என்றது தலைக்குறை. சன்மார்க்கர் சொல்லணும், அந்த சன் என்பது இல்லாம மார்க்கர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மார்க்கர் சொன்னாலே புரிந்து கொள்ளலாம். இப்ப நன்னெறியாளர், இதை தமிழ்ல சொல்லுவோமே, சன்மார்க்கம்னா நன்னெறி. அப்ப நன்னெறியாளர் அப்படின்னு சொல்றத நெறியாளர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இப்ப நெறி நிக்க வைக்காமல் நெறியில நிக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்ன என்ன இருக்கும், நன்னெறியில் நிக்கக்கூடியவன் தான் இருக்கும். தீநெறியில இருக்கிறவன் போய் நெறி நிக்கணும்னு சொல்ல மாட்டான். குணமுள்ள ஆளு அப்படின்னு சொன்னாலே நல்ல குணமுள்ள ஆளுன்னு அங்க இருக்கும். அது மாதிரி சன்மார்க்கர் என்பதைத்தான் தலைக்குறைத்து மார்க்கர் சொல்லியிருக்காங்க. சன்மார்க்கர்னா யாரு? சன்மார்க்கர் ஆவார் ஞானிகள். சரியையாளரோ கிரியையாளரோ யோகிகளோ கூட சன்மார்க்கர் சொல்வது கிடையாது. சரியையாளர சாத மார்க்கர், தாச மார்க்கர் அப்படின்னு சொல்லலாம். கிரியையில நிற்பவர்களை புத்திர மார்க்கர், புத்திர நெறியில இருப்பவர்கள். யோகிகளை சகமார்க்கர் சொல்லலாம். சன்மார்க்கர் சொன்னா அது ஞானிகளைத்தான். கண்ட நூல், கண்ட நூல்னா என்ன, கண்டகண்ட நூல்களா? இப்ப என்ன நூல்கள் எல்லாமோ இருக்கு, கண்ட நூலெல்லாம் படிக்காதடா, கண்ட புஸ்தகம்லாம் படிக்காதன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி இங்க கண்ட நூல்னு சொன்னார்னா இங்க நல்ல பொருளிலே சொல்லியிருக்கின்றார்கள். கண்ட நூல், அந்த ஞானிகள் எல்லாம் பிரமாணம் என்று அறிந்து கை கொண்ட நூல், அதான் கண்ட நூல். ஆகவே இந்த பாடலிலே என்ன சொல்லியிருக்கின்றார், சுவஞான சுவாமி உரையிலே சொல்கின்றார், அருளந்தி சிவாச்சாரியார் இந்த பாடலிலே என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, முதலிய பொருளும் கேட்போரும் பயனும் கூறியவாறு, மூணு சொல்லிட்டாங்க. முதலிய பொருள், அதாவது இந்த நூல்ல சொன்ன பொருள் என்ன, சிவபெருமான் திருவடியினை சேரும் முறைமை. அதான் அந்த நூல்ல என்னன்னு சொல்றாங்க, பதிய சொல்றாங்க, பசுவை சொல்றாங்க, பாசத்து சொல்றாங்க, அது பொதுவியல்பு சொல்றாங்க, சிறப்பியல் சொல்றாங்க, இப்படி விரித்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா தொகுத்து இங்க மாணிக்கவா சுவாமிகள் அங்க திருவடியை காட்டின மாதிரி இங்க காட்டிட்டாரு. என்னன்னா அந்த சிவபெருமான் திருவடி இருக்கின்றதே அவன் திருவடியை சேருகின்ற முறையை சொல்கின்ற, அவ்வளவுதான் இதுல சொல்றது, அது தொகுத்து சொல்லிட்டாங்க. இதுதான் முதலிய பொருள். அப்புறம் என்ன சொன்னாங்க, கேட்போர், இதை கேட்பதற்கு தகுதி உள்ளவன் யாரு, சாமுசித்தர் அவன் தகுதியெல்லாம் தாண்டினவன், அவன் அவனுக்கு இல்ல. பிராகிருதர் அவன் உன்னத்துக்கும் ஆகாதவன், அவன் இன்னும் பல விரைவில் எடுத்தான் வரணும், அவனையும் விட்டுருவோம். இப்ப யாரு, இப்ப சத்திரிவாத நிலையில இருந்து கொண்டு நூலுபதேசம் வேணும்னு கேட்கான அந்த வைணகியர்களுக்கு சொன்னது, அதான் கேட்போர் வைணகியர்கள். பயன் என்ன, பயன் அதான் அந்த நூலை கேட்பவர்கள் இந்த நூலை என்ன சொல்லியிருக்காரு, திருவழியை சேரும் முறையை சொல்லியிருக்காரு. அப்ப இந்த நூலை கேட்டு அதன் வழி நடப்பவர்கள் சிவபெருமான் திருவடியை சேருவார்கள். திருவடி சேருதல் தான், திருவடி பேரு தான் பயன், முத்தியாகிய பெரும் பயனை இந்த நூல் சொல்லும் பயன். பாருங்க எத்தனையோ புத்தகங்கள் வருகின்றன, ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு பொருளை கொண்டது, ஒவ்வொரு கலையை நாம் கற்றுக்கொள்ளலாம், ஒவ்வொரு தொழிலையும் நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி பல நூல்கள் இருக்கின்றன. இதுல சிவஞான சித்தியாரு நமக்கு என்ன பயனை தருகின்றது அப்படின்னா, மற்ற புத்தகங்கள் தரும் பயன்லாம் முடிவான பயன் இல்லை, அதை படிச்சு முடிச்ச பிறகு அப்புறம் வந்து அப்ளிகேஷன் போடணும், வேலைக்கு அடையணும், வேலை கிடைச்சதுன்னா அதுக்கு மேல மேல் பதவிக்கு ஏதாவது முயற்சி பண்ணணும், முடிவான பயனை தந்துவிட போவதில்லை. ஆனால் சிவஞான சித்தியார் என்ற இந்த நூல் தரக்கூடிய பயன் என்ன, சிவபெருமான் திருவடி பேரு, சிவபெருமான் திருவடியை பெற்றுவிட்டார், அதன் பின்பு நாம் பெறுவதற்கு எதுவுமே இல்லை. அது ஏன் அப்படி, என்ன சிறப்பு திருவடியில, அது நமக்கு எல்லா பேரின்பத்தையும் தரும். அதான் திருவையாற்று பதிகத்துல நாலாம் திருமுறையில அப்பர் வருவான் சொல்வதை கேட்டா நமக்கு தெரியும், என்னெல்லாம் செய்யும் ஐயாறன் அடிகள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவார். அத்தனை பெரும்பயன்களையும் தரக்கூடிய சிவபெருமான் திருவடி, அந்த பெரும்பயனை இந்த நூலானது உணர்த்துகின்றது, அந்த பெரும்பயனை அடைவதற்குரிய வழியினை உணர்த்துகின்றது என்று கூறி அடுத்த பாடலிலே அவை அடக்கம் கூறின. சிவபெருமான் திருவடியை சேரக்கூடிய வழியினை சொல்கின்றேனே, சிவபெருமான் திருவடி எப்படிப்பட்டது, அதை பற்றி அடியேன் எப்படி சொல்வதற்கு அடியனுக்கு என்ன தகுதி உள்ளது, இருந்தாலும் ஒரு ஆசை பற்றி சொல்கின்றேன் என்று சொல்லி அவையடக்கம் கூறுகின்றார். மறையினான் அயனான் மாலால் மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும் பூரணாதாகி நின்ற இறைவனார் கமலபால், எப்படிப்பட்ட திருவடியை சொல்கின்றேன், வேதங்களால் சொல்ல முடியாத திருவடி, பிரம்மனாலும் திருமாலாலும் மனதினாலும் வாக்காலும் உணர முடியாத திருவடி, குறைவில்லாத அளவை அதாவது தர்க்க சாஸ்திரங்களாலே உணர்த்த முடியாத திருவடி, அப்படிப்பட்ட திருவடி, இத்தனைக்கும் எட்டாத அந்த திருவடியை பற்றி சிறியேன் சொல்கின்றேன், ஏதோ ஆசை பற்றி சொல்கின்றேன். ஆனால் இச்செயல் பெரிய பெரிய ஞானிகளுக்கெல்லாம் எப்படி தோன்றும் என்றால், இவன் என்ன இவ